بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته وأتباعه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وفي فرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحج أشهر معلومات فمن فرض فيهن الحج فلا رفث ولا فسوق ولا جدال في الحج وما تفعلوا من خير يعلمه الله وقال الله أيضا وإذ قال إبراهيم رب اجعل هذا بلدا آمنا وارزق أهله من الثمرات وقال الله أيضا وإذ يرفع إبراهيم قواعد من البيت وإسماعيل ربنا تقبل منا إنك أنت السميع العليم ربنا وجعلنا مسلمين لك ومن ذريتنا أمة مسلمة لك وأرنا مناسكنا وتب علينا إنك أنت التواب الرحيم صدق الله مولانا العلي العظيم قال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته لدنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه رواه البخاري أو كما قال عليه الصلاة والسلام அல்லாஹுடைய புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற அல்லாஹுடைய மாளிகையில் நேர காலத்தோடையே வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியோர்களே, எம்முடைய எல்லா சந்தர்ப்பங்களிலும் சூழ்நிலைகளிலும் அல்லாஹுவை பயந்து அஞ்சி அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எம்முடைய வாழ்க்கையில் முற்றுமுழுதாக எடுத்து நடந்து கொள்ளுமாறும் எவைகளை எல்லாம் அல்லாஹ் தடை செய்து ஹராமாக்கி வரம்புகள் விதித்திருக்கிறானோ அந்த பாவமான காரியங்களுடைய விடயத்தில் அல்லாஹுவை பயந்து அஞ்சி நம்முடைய வாழ்நாளை பாதுகாத்துக் கொள்ளுமாறும் முதலில் அடியானாகிய எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் அல்லாஹுடைய பயம் இறையச்சம் தக்வாவை கொண்டு வசூய செய்து கொள்கிறேன். அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கிறேன். இத்தபுல்லா குனிஞ்சு தூங்குறவங்க கொஞ்சம் எழுந்திரிங்க, குறிப்பிட்ட நேரத்துக்கு எப்படி பிஷாமும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே கொஞ்சம் பேர் தூக்கம் கூலாவும் இருக்குது, கொஞ்சம் உற்சாகம் மாறிங்க. மிஷாமா அல்லாஹுடைய கிருபையால் அவனுடைய அருளால் சிறப்பான ஒரு மாதத்தை அடைந்து அதிலும் இரண்டாவது நாளில் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹுவால் கண்ணியமாக்கப்பட்ட மகத்துவமிக்கப்பட்ட சில மாதங்கள் இருக்கிறது. இதற்கு முன்னால் சென்ற சிறப்பான மாதங்களில் ஒன்றுதான் ரமலானுடைய மாதம். ரமலானை அடைந்தோம், ரமலானில் என்ன பிரயோசனம் அடைந்தோமோ, ரமலானை வைத்து எம்முடைய வாழ்க்கையில் என்ன சீர்திருத்தங்களை கொண்டு வந்தோமோ, ரமலானில் என்ன அமல்கள் செய்தோமோ, இன்ஷா அல்லாஹ் ஞாபகம் வையுங்கள். அதனுடைய கூலியை நிரப்பமாக அல்லாஹ் கியாமத்தில் கண் முன்னால் காட்டுவான். குர்ஆன் சொல்லுகிறது, மிக தெளிவாக நாம் இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். குர்ஆன் சொல்லுகிறது, உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய அசைவை, உங்களுடைய செயலை அல்லாஹுடைய பார்வை எந்த அளவு பார்த்து கொண்டிருக்கிறது என்றால், அல்லாஹ் உங்களை எப்படி கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்றால், ஃபமை அமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரை யரா, நீங்கள் உலகத்தில் வாழக்கூடிய சமயத்தில் கடுகளவு நன்மையை செய்தாலும், கடுகளவு ஒரு நன்மையை நீங்கள் செய்தாலும், கியாமத்தில் அல்லாஹ் அதை முழு உலக மக்களுக்கு முன்னாலும் காட்டுவான். உங்களுடைய பார்வையில் கடுகாக இருக்கலாம், உங்களுடைய பார்வையில் ஒரு சிறியதொரு நன்மையாக இருக்கலாம், ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், அதை நாங்கள் வீணாக்க மாட்டோம், கியாமத்தில் உங்களோட கண்ணுக்கு முன்னால் அதை காட்டுவோம். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், நன்மையை மட்டுமல்ல, ஒமை அமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரை யரா, கடுகளவு பாவம் நாம லிஸ்ட் பண்ணி வைத்திருக்கிறோம், சில பாவங்களை மட்டும்தான். சபையில யாரையாவது எழுப்பாட்டி பாவம் என்றால் என்ன, அல்லது 27ஆம் கிழமையில் தௌபா செய்த ஒரு நபரை எழுப்பாட்டி வாப்பா நீங்க எதுக்கு தௌபா செய்தீர்கள் என்றால், விரல் விட்டு சொல்லக்கூடிய ஒரு சில பாவங்களை சொல்லுவார். என்ன பாவம்? மதுவை பாவம் என்று சொல்லுவார், விபச்சாரத்தை பாவம் என்று சொல்லுவார், மது சாரா அந்த வட்டி எடுப்பதை பாவம் என்று சொல்லுவார், திருடுவதை பாவம் என்று சொல்லுவார். தௌபா செய்த நபரும் இந்த நாலு பாவத்தை தான் பாவம் என்று கருதி தௌபா செய்திருப்பார். ஆனால் குர்ஆன் சொல்லுகிறது, பாவம் என்றால் என்னவென்றால், உங்களுடைய பாவத்தை நாங்கள் எப்படி பதிவு செய்கிறோம் என்றால், வாங்க கியாமத்தில் உங்களுக்கு காட்டுவோம், நீங்க செய்த பாவங்கள் என்னென்று, அது கடுகளவாக இருந்தாலும் காட்டுவோம். குர்ஆன் சொல்லுகிறது, வல்லாஹு யஅலமு மா ஃபி ஸுதூர், வல்லாஹு யஅலமு வமா துஃபி ஸுதூர், உள்ளத்தில் மறைப்பவர்களை அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான். கண்ணால் சைக்கிரை செய்து, கண்ணால் ஜாடை செய்து ஒரு நபரை நீங்கள் கேவலப்படுத்துவது, ஒரு நபரை அடையாளப்படுத்துவது, ஒரு நபரை கீழ்த்தரமாக எண்ணுவது. சில பேர் இருக்கிறார்கள், கண்ணால் ஜாடை செய்து நக்கல் செய்வார்கள், கண்ணால் யாரை பண்ணி தாழ்த்தி பேசுவார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வல்லாஹு யஅலமு மா துக்ஃபி ஸுதூர், வல்லாஹு யஅலமு கைனத்தல் அயுனி, உங்களுடைய கண் ஜாடைகளை அல்லாஹ் பதிவு செய்கிறார் என்பதா. எனவே அன்புகளை அல்லாஹ் நிறைவேறியார்களே, அல்லாஹ் தரக்கூடிய சந்தர்ப்பங்களில் மிக பெருமதியான சந்தர்ப்பங்களை அல்லாஹ் தந்து கொண்டிருக்கிறான், அதை சரியான முறையில் நாம் பயன்படுத்த வேண்டும். எனவே சென்ற ரமவானில் என்ன நன்மைகளை அடைந்தோமோ, இன்ஷா அல்லாஹ் அதனுடைய கூலிகளை குறைவில்லாமல் நிரம்பமாக கியாமத்தில் அல்லாஹ் காட்டுவான். அது கடுவல கடுகளாக இருந்தாலும் சரி. அதனால ஹதீஸ் சொல்லுகிறது, நரகத்தை அஞ்சு கொள்ளுங்கள், நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெறுங்கள், பெரியோர் பள்ளி கட்டி கொடுத்தல்ல, ஈச்சம் பழத்தினுடைய ஒரு துண்டை தர்மம் செய்தாவது நரகத்தில் இருந்து பாதுகாப்பு பெறுங்கள் என்றால் அதுவும் நன்மைதான். பெரியோர் மஸ்ஜிதை செலவு செய்து கட்டுவதும் நன்மைதான் அல்லாஹுடைய பார்வையில். எனவே அன்பு நிறைந்த அல்லாஹ் நிறையார்களே, அல்லாஹுடைய மாதத்தில் மிக பிரதானமான சிறப்பு மிக்க ஒரு மாதம்தான் ஜுல்ஹஜ்ஜுடைய மாதமும். ஜுல்ஹஜ்ஜுடைய மாதமும் ஜுல்ஹஜ் என்பது அல்லாஹுவால் சிறப்பாக்கப்பட்ட உலக வரலாற்றில் கியாமத்து வரைக்கும் ஒரு தனி மனித தியாகத்தை, ஒரு குடும்பம் செய்த தியாகத்தை உலக மக்கள் அனைவருக்கும் வருடா வருடம் ஞாபகப்படுத்துகின்ற மிக உன்னதமான ஒரு மாதம் தான் துல்ஹஜ்ஜுடைய மாதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹஜ்ஜுடைய முதல் பத்தை பற்றி, நாம் இருக்கிறோம் இரண்டாவது நாளில், துல்ஹஜ்ஜுடைய முதல் பத்தை பற்றி, முதல் பத்தென்பது துல்ஹஜ்ஜுடைய ரமலானுடைய கடைசி பத்தை பற்றி எப்படி பிரபலியமாக, சிறப்பாக, மகத்துவமிக்கதாக பேசப்படுமோ, அன்பு நிறைந்த அல்லாஹ் நல்லடியார்களே, துல்ஹஜ்ஜுடைய முதல் பத்தும் அப்படி சிறப்பு மிக்கதுதான்.
ஏன் சிறப்பு மிக்கது, ஏன் கண்ணியப்படுத்த வேண்டும்? நான் நேற்று கூட ஒரு இடத்தில் ஒரு நிகழ்ச்சியில் சொல்லும் போது சொன்னேன், துல்ஹஜ்ஜுடைய மாதத்தை பெருநாள் தினம் முடியும் வரைக்கும் நீங்கள் ஞாபகம் வைக்க வேண்டும். ஏன் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், துல்ஹஜ்ஜுடைய முதல் பட்டில் ஃபலா ரஃபத வலா குசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ், முதல் பத்தில நீங்க தூஷண வார்த்தைகள் பேசக்கூடாது, அசிங்கமான வார்த்தைகள் பேசக்கூடாது. எப்படி ரமலானில் ஒரு நபர் சண்டைக்கு வந்தார், வந்தார் அன சாயிமுன், நான் நோம்பாளி வாப்பா என்று ஒதுங்கிக் கொள்கிறீர்களோ, வலா ஜிதான ஃபில் ஹஜ்ஜி, ஹஜ்ஜுடைய அந்த பத்து நாட்களிலும் யாரோடும் நீங்கள் சண்டை பிடிக்க கூடாது, தூஷண வார்த்தைகள் பேசக்கூடாது. மனைவி ஏசுகிறாவா, மனைவி முரண்படுகிறாவா, வீட்டுக்குள்ள சண்டை எழப்போகிறதா? உங்களை ஞாபகத்தில் வரவனும் நான் ஹஜ்ஜுடைய முதல் பத்தில் இருக்கிறேன். ஊராளோடு மட்டுமல்ல, கூட்டாளியோடு மட்டுமல்ல, தொழில் செய்யும் இடத்தில் மட்டுமல்ல, கணவன் மனைவியுடைய சண்டை கூட துல்ஹஜ்ஜுடைய முதல் பத்தில் வந்துவிடக் கூடாது. ஏனென்றால் அது மகத்துவமிக்க மாதம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், துனியாவுல வரக்கூடிய நாட்களில் சிறந்த நாள், அமல் செய்வதற்கு மிக ஏற்றமான நாள் துல்ஹஜ்ஜுடைய முதல் பத்து என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். துல்ஹஜ்ஜுடைய முதல் பத்து. இன்னும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், துல்ஹஜ்ஜுடைய முதல் பத்திரிக்கிறதல்லவா அரபாவுடைய நாள், அதுக்குள்ளதான் வருகிறது. துல்ஹஜ்ஜுடைய முதல் பத்தில் தான் ஒன்பதாவது நாள் அரபாவுடைய நாள். நாம் எல்லோரும் நோம்பு நோப்போம், நாம் எல்லோரும் நோம்பிருக்க இருக்கிறோம். ஹஜ்ஜாஜிகள் எல்லாம் அரபாவில் இருப்பார்கள், அரபா மைதானத்தில் தரிப்படுவார்கள். நாம் எல்லோரும் ஊரில் நோம்பு நோப்போம், இங்கிருந்து நோம்பு நோற்று மறுநாள் பிறந்தால் கொண்டாடுவோம். சொன்னார்கள், அரபாவுடைய நோன்பு இருக்கிறதல்லவா, எவ்வளவு மகத்துவமிக்க ஒரு நோன்பு என்றால், அந்த நோன்பை நீங்கள் நோற்றால் உங்களை முதல் வருடம் செய்த அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படும் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அந்த அரபாவுடைய நோன்புடைய சிறப்பு என்னவென்றால், இன்னும் ஒரு சிறப்பு என்னவென்றால், பின்னால நீங்க செய்ய போகிற ஒரு வருடத்துடைய பாவத்தையும் எல்லாம் மன்னித்து விடுவான் அட்வான்ஸாக. அரபாவுடைய நோம்புடைய சிறப்பு, அந்த அரபாவுடைய நோம்பை நோக்கினால் வருகிற வெள்ளிக்கிழமை இன்ஷால்லா நாம் எல்லோரும் அரபாவுடைய நோம்போடு இருப்போம். சொன்னார்கள் சல்லல்லாஹு செல்லம், அந்த நம் நோம்புடைய சிறப்பு என்னவென்றால், முதல் வருடத்தினுடைய போன வருடத்தினுடைய ஒரு வருட பாவத்தையும் வருகிற வருடத்தினுடைய ஒரு பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். இது முதல் பத்தில் வரக்கூடிய ஒரு சிறப்பு. இன்னொன்று குர்ஆன் சொல்லுகிறது, துல்ஹஜ்ஜுடைய முதல் பத்து என்பது இருக்கிறல்லவா, குர்ஆன் அல்லாஹ் சூரத்துல் ஃபஜ்ர், சூரத்துல் ஃபஜ்ர் என்ற ஒரு அத்தியாயம் இருக்கிறது. வல் ஃபஜ்ர் வலையாலின் அஸ்ர் என்று ஆரம்பிக்கக்கூடிய சூரா அதுல அல்லாஹ் வல் ஃபஜ்ர் அதிகாலையின் மீது சத்தியமாக என்று சத்தியம் செய்துவிட்டு அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வலையாளின் அசர் பத்து இரவுகளின் மீது சத்தியமாக. இருபத்திரம் அரிசி இருக்கக்கூடிய ரப்போ, முழு உலகையும் படைத்து ஆட்சி செய்யக்கூடியவன் பத்து இரவுகளில் சத்தியம் செய்கிறான். அந்த பத்து இரவு எது அவ்வளவு மகத்துவமிக்க, அல்லாஹ்வே சத்தியம் செய்யக்கூடிய ஒரு பெருமதி மிக்க பத்து இரவு எது என்று ஆய்வு செய்யும் போது, தஃப்ஸீரிலே மிக தேர்ச்சி பெற்ற இப்னு அப்பாஸ், இப்னு ஜுபைர், முஜாஹித் ரஹிமஹுல்லா அவர்களுடைய ஏகோபித்த கருத்து என்னவென்றால், வலையாளின் அசர் அல்லாஹ் சத்தியம் செய்யக்கூடிய அந்த பத்து இரவுகளும் ஹஜ்ஜுடைய முதல் பத்துடைய இரவுகள். துல்ஹஜ்ஜுடைய முதல் பத்துடைய இரவுகள். ஏனென்றால் அந்த துல்ஹஜ்ஜில் தான் யாரெல்லாம் துல்காதாவில் ஹஜ்ஜுடைய முதல் பிழை காணுவதற்கு முன்னால் ஹஜ்ஜுக்காக வேண்டி மக்காவுக்கு சென்றார்களோ அவர்கள் ஹஜ்ஜு செய்ய முடியாது, உம்ரா செய்வார்கள். துல்காதாவுடைய இருபத்தி எட்டாம் நிலையில் மக்காவுக்கு சென்று ஒருத்தர் தவாப் செய்கிறார், அது ஹஜ்ஜாக ஏற்றுக்கொள்ளப்படாது, தவாபாக வரும். சொல்கிறார்கள் முதல் பத்தில் ஹாஜிகள் எல்லோரும் அரபாவில் சரித்திட அரபாவில் தங்க போவார்கள் முதல் பத்தில் ஹாஜிகள் எல்லோரும் மினாவில் சரிபடுவார்கள் முதல் பத்தில் ஹாஜிகள் எல்லோரும் பணம் கொடுத்து ஹஜ்ஜிலே ஒரு பிராணியை வாங்கி கழுத்தில் கட்டி வைத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனை அறுக்க அறுக்க போன அந்த மிகப்பெரிய சுன்னாவை நிறைவேற்றுவார்கள் துல்ஹஜ்ஜுடைய முதல் பத்தில். ஹாஜிகள் எல்லோரும் சை ஓடுவார்கள் தொங்கோட்டம் சஃபாவில் இருந்து மருவா மருவாவில் இருந்து சபாவாக தொங்கோட்டம் ஓடுவார்கள். எனவே முக்கியமான கடமைகள் எல்லாம் முதல் பத்தில் தான் ஹஜ்ஜிலே இடம்பெறுகிறது. அதனால் அந்த முதல் பத்துடைய மகத்துவத்தை இங்கு வந்திருக்கக்கூடிய எல்லோரும் உள்ளத்தில் ஆழமாக வைத்துக் கொள்ளுங்கள். நான் இருக்கிறேன் ஹஜ்ஜிலே முதல் பத்தில் அசிங்கமாக பேசக்கூடாது, ஆபாசமாக பேசக்கூடாது, சண்டையிடக்கூடாது. என்ன செய்யணும்? மாறாக என்ன செய்யணும்? சொல்கிறான் தஸ்பீஹ் செய்யுங்கள். கடையில பஜாரில் பள்ளியில வீட்டில தனிமையில பிரயாணம் செய்யும் போது துல்ஹஜ்ஜுடைய முதல் பத்தை உள்ளத்தில் வைத்து சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள். ஹஜ்ஜுக்கு போயிருக்கக்கூடிய எல்லோரும் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன்னிமத லக வல்முல்க் லா ஷரீக லக் என்று உலகத்தில் ஒரு நாட்டுடைய அரசரும் ஒரு நாட்டுடைய அடிமையும் படித்த ஒரு கல்விமானும் படிக்காத ஒரு பாமரனும் அணிந்திருந்த ஆடையை கலத்திவிட்டு கவன் துணிக்கு ஒப்பான ஒரு எஹ்ராமை சுற்றிக் கொண்டு கால் வைக்க சொல்லுவாரு ஆஜராகிவிட்டேன். இனி என்ன பட்டம் இல்லை, என்ன பதவி இல்லை, நான் அரசன் இல்லை, நான் கல்விமான் இல்லை, உன்னுடைய அழைப்பை ஏற்று உன்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறேன் அடிமையாக. நீ என்ன சொல்ல செய்கிறாய், நான் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாய்? ஆலையை கலத்துவிட்டு ஹலால் துணியோடு வந்திருக்கிறேன், தைக்க முடியாது, வெறும் கையோடு வந்திருக்கிறேன், திரும்பி போகும் நோக்கத்தோடு வரல. அங்கே எல்லோரும் நெற்றை சொல்லுவார்கள், நாம் எல்லோரும் இங்கு பெருநாளுடைய தக்கீர் இருக்கிறேன், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த் அதிகமாக சொல்லுங்கள் பத்து நாளில். எனவே இன்னொரு தலைப்பில் பேச இருக்கிறேன். இதை இந்த ஹஜ்ஜுடைய பத்து நாளை நீளமாக பேச வேண்டும், உள்ளத்தில் ஆழமாக வைத்துக் கொள்ளுங்கள். விக்கிரகளில் குரான் திராமத்தில் பத்து நாளும் நோம்பு நோடுங்கள், நன்மை கிடைக்கும். பத்து நாளும் கயாமுல்லை சொல்லுங்கள், நேரத்தை வீணாக்காமல் கயாமுல்லையில் அந்த இரவை ஹயாத்தாக்குங்கள், அல்லாஹ் பரிபூர்ணமாக நன்மை தருவான். அடுத்ததாக மேலானவர்களே, நாம் எல்லோரும் பலதரப்பட்ட வயதுடையவர்களாக இருக்கிறோம். 60 வயது, 40 வயது, 80 வயது, 20 வயது, 15 வயது வரைக்கும் பாலிகான வயதுகள் வரைக்கும் இருக்கிறோம். விடயம் என்னவென்றால், எத்தனை ஹஜ்ஜுடைய பெருநாளை ஹஜ்ஜுடைய கடமைகளை தாண்டி வந்திருக்கிறோம். 20 வயதுடையார் 20 ஹஜ்ஜை தாண்டி வந்திருக்கிறார். 60 வயதுடையவர் 60 ஹஜ்ஜுடைய பெருநாள் கேட்கிற கேள்வி என்னன்னா, ஹஜ்ஜுடைய பாடத்தில் நானும் நீங்களும் படித்த பாடம் என்ன என்ன சொல்லுகிறது ஹஜ்ஜு? என்ன சொல்லுகிறது ஹஜ்ஜு? ஹஜ்ஜுடைய கடமை என்னவாப்பா? தவாப் செய்கிறார்கள் ஆதிகள், கல்லறிகிறார்கள் சைத்தானுக்கு, ஒரு பிராணியை வாங்கி அறுக்கிறார்கள். சபா மருவா என்ற இரண்டு மலைகள் இருக்கிறது, அதற்கு மத்தியில் தொங்குவந்து வருகிறார்கள். நான் கேட்கிறேன், இதை வைத்து நாம் படிக்கக்கூடிய பாடம் என்ன? ஒன்றே ஒன்றுதான். இதை வைத்து நாம் படிக்கக்கூடிய பாடம் ஒன்றுதான். என்ன தெரியுமா? என்னுடைய மனைவியை, ஏந்த பிள்ளையை, உங்களுடைய மனைவியை, உங்களுடைய பிள்ளையை வீடு கட்டி கொடுப்பதற்கு முன்னால் கட்டி கொடுத்திருக்கிறோம், நகை வாங்கி கொடுத்திருக்கிறோம், ஆடம்பர வாகனம் வாங்கி வைத்திருக்கிறோம், ஆடம்பரமாக வாழ வைத்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, ஹஜ்ஜுடைய பாடத்தை நீங்கள் உங்களுடைய படிப்பினையாக எடுத்துக் கொள்ளுங்கள். என்னுடைய மனைவியையும், ஏந்த பிள்ளையையும், என்னுடைய குடும்பத்தையும் ஹஜ்ஜுடைய பாடத்தை வைத்து அல்லாஹ்வுடைய தீனுக்கு சரண்டராகுவோர்களாக ஆக்க வேண்டும். உலக ஆடம்பரத்தை விட, உலக ஆசையை விட, மன இசையை விட அல்லாஹ்வுடைய கட்டளை மேல் என்று சொல்லுவதுதான் ஹஜ்ஜுடைய கடமை, ஹஜ்ஜுடைய அமல். உதாரணமாக சொல்லுகிறேன், நேரம் போலாது, சுருக்கமாக விளங்கிக் கொள்ளுங்கள். ஹலரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹலரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னான், இப்ராஹிமே அலைஹிஸ்ஸலாம், உங்களோட மனைவியையும் உங்களோட பிள்ளையையும் பாலைவனத்தில் விட்டுவிட்டு வாருங்கள், பாலைவனத்தில் விட்டுவிட்டு வாருங்கள். அல்லாஹ் சொன்னான் பாலைவனம் என்று. நான் உங்களிடத்தில் சொல்கிறேன், நீங்கள் பாலைவனத்தை இப்ப இருக்கக்கூடிய மக்காவை வைத்து கற்பனை செய்யாதீர்கள். அல்லாஹ் சொன்ன பாலைவனத்தை மையமாக வைத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மனைவியையும் பிள்ளையையும் விட்டுவிட்டு வந்தார்கள் என்றால் அந்த பாலைவனம் எப்படி இருந்திருக்கும்? விட்டுவிட்டு வருகிறார்கள், மனைவி ஒரு கையில, பிள்ளை ஒரு கையில. பிள்ளை யாரு? இஸ்மாயில் யார் அலைஹிஸ்ஸலாம்? 85 வயதுக்கு பின்னால் தவமிருந்து ஆசை வைத்து நேர்ச்சை வைத்து அல்லாஹ்வால் கிடைத்த ஒரு கிஃப்ட், ஒரு பரிசு. அல்லாஹ் சொல்லுகிறான், என் கட்டளையை நிறைவேற்றுங்கள், உங்களோட மனைவியையும் பிள்ளையையும் பாலைவனத்தில் விட்டு விட்டு வாருங்கள். ஞாபகம் வையுங்கள், எப்பவுமே ஞாபகம் வையுங்கள், அல்லாஹ்வுடைய வீடுக்காக குடும்பத்தோடு தனியாகவோ குடும்பத்தோடோ என்ன தியாகம் செய்கிறோமோ அல்லாஹ் ஒரு காலமும் அந்த தியாகத்தை வீணாக்க மாட்டான். வீணாக்கவில்லை. நீங்க பள்ளிக்கு 1 ரூபாய் கொடுக்கிறீங்க, 1000 ரூபாய் கொடுக்கிறீங்க, 10000 ரூபாய் கொடுக்கிறீங்க, நீங்க நினைப்பீங்க சேப்பில் இருந்து 10000 ரூபாய் குறையுது என்று. குறையல்ல கூடுது. ரெண்டு பேரையும் பாலைவனத்தில் விட்டுவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நம்ம தமிழில் சொல்லுவதாக இருந்தா, அவசரமாக பேசி வருகிற நேரம் இல்லை, கவனமாக கேளுங்கள். நம்ம தமிழில் சொல்லுவதாக இருந்தா, ரெண்டு பேரையும் விட்டுவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விறுவிறு என்று நடந்தார்கள். ஏன் விட்டேன், எதற்காக விட்டேன், சாப்பாடு என்ன, தண்ணீர் என்ன, எவ்வளவு காலத்துக்கு இங்க இருக்க போகிறீர்கள், ஏயும் சொல்லல விரும்பி என்று நடந்தார்கள். உலமாக்கள் இருக்கிறார்கள், கேளுங்கள். முஸ்லிம்கள் வரக்கூடிய ஹதீஸ், ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திடத்தில் கேட்டார்கள், யா இப்ராஹிம், ஏ இப்ராஹிமே அலைஹிஸ்ஸலாம், ஐநகத்து எங்க போறீங்க? பாலைவனத்தில் பால் குடிக்கிற பிள்ளையையும் என்னையும் விட்டுட்டு எங்க போறீங்க வாப்பா? பதில் வரல, பதில் சொல்லல. ரெண்டாவது தடவை கேட்கிறார்கள், ஆதரவு அளிக்கலாம், பதில் வரல. மூணாவது தடவை
பதில் வரல. நாலாவது தடவை ஹாஜர் அலி இஸ்லாமே கேட்டார்கள், யா இப்ராஹிம், இப்ராஹிமே அல்லாஹு அமரக்கபி ஹாதா, இப்படி செய்யும்படியாக அல்லாஹ் உங்களுக்கு சொன்னானா? செய்து விடுங்களா? கணவருடைய முடிவு, கணவருடைய அக்ஷன், கணவருடைய வார்த்தை, கணவருடைய செயலை மனைவி விளங்கி வைத்திருந்தால் என்னுடைய கணவன் செய்வது அல்லாஹ்வுடைய கட்டளை என்பதாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நடந்து கொண்டு வாயால பதில் சொல்லல. உலமாக்கள் சொல்லுகிறார்கள், முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுகிறார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த கவலையை நின்று முகத்தை திரும்பி பார்த்து இது அல்லாஹ்வுடைய கட்டளை என்று சொல்லி இருந்தால் வார்த்தை வாயால் வராது, அது கண்ணீராக வந்திருக்கும், உள்ளம் வெடித்திருக்கும். அவ்வளவு பெரிய ஒரு கவலை. இனிமேல் சகோதரர்களே, அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், வாயால் அல்ல நடந்து கொண்டேன் சொன்னார்கள், ஆமாம் என்பதாக. அல்லாஹ் இந்த கட்டளையை சொன்னானா என்று மனைவி கேட்ட வார்த்தைக்கு நடந்து கொண்டே இப்ராஹிம் சொன்னார்கள், ஆமாம் என்பதாக. அப்பொழுது ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இதன் அப்படி என்றால் பாலைவனத்தை விட்டு விட்டு போகிறீர்கள், இது அல்லாஹ்வுடைய கட்டளை என்றால், இதன் அப்படி என்றால் நீங்க போகலாம். லா இல்லல்லாஹ், அல்லாஹ் ஒரு காலமும் எங்களை வீணாக்க மாட்டான். நீங்க தேவையில்லை, அல்லாஹ் கட்டளை தானே, அல்லாஹ்வுடைய ஓர்டர் தானே, நீங்க போகலாம், அல்லாஹ் எங்களை ஒரு காலமும் வீணாக்க மாட்டான். இன்னொரு வரலாறு இதை வைத்துக் கொள்ளுங்கள் ஞாபகம். நாட்கள் கடக்கிறது, நாட்கள் கடந்து போய் சிறு காலத்திற்கு பின்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் வீட்டில் இருக்கும் போது மனைவியை சோ விசாரிக்க வரல, பிள்ளையை பார்க்க வரல, சோ விசாரிக்க வரல, அல்லாஹ் ஆர்டர் கொடுக்கவும் இல்லை, அல்லாஹ் அனுமதி கொடுக்கவும் இல்லை. அங்க இருக்கிறார்கள் இப்ராஹிம், இங்க இருக்கிறார்கள் பாலைவனத்தில் மகனும் மனைவியும். ஒரு சில நாட்களுக்கு பின்னால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கனவு காண்கிறார்கள். என்ன தெரியுமா? மகனை அறுத்து பலியிடுங்கள், சுகம் விசாரிக்க வராத வாப்பா, சுகம் விசாரிக்க வராத கணவர் வருகிறார் மக்காவுக்கு. சுகம் விசாரிக்கல, அல்லாஹ்வுடைய இரண்டாவது கட்டளையை எடுத்துக்கொண்டு என்ன கட்டளை? வந்து மகனை கட்டி அணைத்து கேட்கிறார்கள், யா புனையே, அருமை மகனே, சின்ன மகனே, இன்னி யாரா சின் மனாமி அன்னி அன்பகுக்க சொன்னூர் மாதா தரா. ஓடர் போடல, ஓடர் போடல, பாப்பா சொல்றாரு, அருமை மகனே, என்ன கனவுல வருகிறது, உன்னை அறுத்து பணியிடும்படியாக மாதா தரா, உன் அபிப்பிராயம் என்ன? அல்லாத கட்டல் என்று சொல்லல, கவனமாக விளங்குங்க, அல்லாத கட்டல் என்று சொல்லல. வாபஸ் கேட்காரு மகன்ட்ட, உன்னை அறுத்து பணியிடும்படியாக கனவு வருது, உன் அபிப்பிராயம் என்ன, இதை பற்றி மகனே நீ என்ன சொல்லுகிறாய்? இருக்கிறார்கள் அந்த அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? யாவத்தி வாப்பாவே, மகன் சொல்றாரு, வாப்பா நீங்க கண்டது கனவில்ல அல்லாஹ்வோட கட்டளை என்று. மகன் தான் பாப்பாக்கு சொல்றாரு, யா அபத்தி பாப்பாவே, இப்பல் மாத்துமல், நீங்க நபி, உங்களோட கனவுல வாழ வகி, நீங்க அல்லாஹ்வுடைய கட்டளையை பின்வாங்காமல் செய்யுங்கள். அதில் சுருக்கமான முடிவு என்ன தெரியுமா? என்னை அறிங்கள்.
சுன்னத்து கல்யாணம் பார்த்திருக்கீங்களா? கிழக்கில் இருக்கு பிள்ளைக்கு சுண்ணத்து வைக்கும் போது பிள்ளை அழுகிற சத்தம் கேட்காம தகரத்தில் அடிச்சு பாட்டு படிச்சு ஓவாந்து கட்டி அந்த சின்ன ஒரு துண்டு அறுத்து எடுக்கக்கொள்ள மகன் சத்தம்மாக்கு கேட்கக்கூடா பாப்பாக்கு கேட்கக்கூடா என்பதற்கு அவ்வளவு ஏற்பாடு. இங்க சத்த சுண்ணத்தல்ல கழுத்து மகன் சொல்றாரு பாப்பா அல்லாத கட்டையை அறுத்து என்னை அறுத்து நிறைவேற்றுங்கள். அந்த நேரத்தில் சத்ததுனி என்னை பெற்றுக் கொள்வீர்கள் இன்ஷா அல்லாஹ் மின சாதிரின் பொறுமையாளமாக. இதுல நிறைய பாடம் இருக்குது, எனக்கு நேரம் போதாது ஒவ்வொன்றாக உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். தெரியுமா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பில் தூக்கி போடப்பட்டார்கள், பாலைவனத்தில் மனைவியை விட்டார்கள், இன்னொரு என்ன துன்பங்கள் எல்லாம் சகித்தார்கள். ஆனா ஒரு வார்த்தையை அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்லல. எப்பொழுது மகளை முகம் குப்பர போட்டு கழுத்தில் கட்டி வைத்தார்களோ அப்பொழுதுதான் அல்லாஹ் சொல்கிறான் பலம்மா அஸ்லமா ரெண்டு பேரும் அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றினார்கள். நாம் என்ன நினைக்க தெரியுமா? நான் என்ன நீங்க இருந்தான் அஞ்சு நேரம் தொழுதுட்டா தொழில வளர்க்க தொடரும் என்ன சாதிச்சுட்டாரு. அஞ்சு நேரம் தொழுதுட்டா கேட்கிற துவாவெல்லாம் கபூல் ஆகணும். அஞ்சு நேரம் தொழுதுட்டா பெரியோர் அந்தஸ்துக்கு போயிடணும் என்று நினைச்சாரு. அல்லாஹ்வுடைய சோதனை அல்லாஹ்வுடைய நெருக்கம் அல்லாஹ்வுடைய முஹப்பத் என்பது பிள்ளையை இழக்கோனும் மனைவியை இழக்கோனும் சோதனையுடைய முடிவு சோதனையுடைய அதனுடைய வில்லை அல்லாஹ் சொல்கிறான் பலம்மாஸ்லமா ரெண்டு பேரும் இப்பொழுதுதான் சரண்டர் ஆகினார் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான். இப்போது அப்பா சொல்கிறார்கள் அல்லாஹ் வானத்திலிருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூப்பிட்டு சொன்னான் யா இப்ராஹிம் அது சத்தருயாயே கனவுல கண்டதையும் மகந்த கழுத்துல கத்தி வச்சு உண்மைப்படுத்திட்டீங்கன்னா இன்னா கதாலிக்க நஜிசில் முஹ்ஸினீன் இந்த கூலிய வாங்க கியாமத்திலே நிரப்பமாக தருவோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த தியாகத்தினுடைய பின்னணியைத்தான் இப்படி அப்பா சொல்றாங்க ரலியல்லாஹு அன்ஹு. கத்திக்கு அல்லா ஓனர் போட்டான் கத்தியே இஸ்மாயிலை அறுக்காதே. இவன் அப்பா சொல்றாங்க அல்லா சொர்க்கத்தில் இருந்து ஒரு ஆட்டை அனுப்பினால் அந்த ஆறு வெள்ளை நிறமான ஆறு சொர்க்கத்துடைய தோட்டத்தில் 40 நாட்கள் மேய்ந்தது. அனுப்பி சொன்னால் இப்ராஹிமே இந்த கனவுக்கு பதிலாக இதை அருங்கள் என்பதாக. இனிமான சகோதரர்களே சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். இந்த படிப்பினையை என்னுடைய வீட்டிலும் உங்களுடைய வீட்டிலும் கொண்டு வர முயற்சி செய்யுங்கள். எல்லாம் கொடுத்திருக்கிறேன் எல்லாம் கொடுத்திருக்கிறேன். வீடு கட்டி நகை கொடுத்து உடுப்பு வாங்கி கொடுத்து அன்பு ஆட்டி எல்லாம் செய்து என்னுடைய வீட்டில் எந்த மனைவியிடத்தில் பிள்ளையிடத்தில் தீன் இல்லை என்றால் நான் சொர்க்கம் போவது கேள்விக்குறியாகிவிடும். தீன்
என்றார். வீட்டுக்குள்ள மார்க்கத்தை கொண்டு வார்கள், இஸ்லாத்தை அறிமுகம் செய்யுங்கள், இதுதான் தீன். மனம் ஆசைப்படுது, உள்ளம் ஆசைப்படுது, குடும்பம் சொல்லுது, உலகமே சொல்லுது, இதுதான் நாகரிகம் என்று. ஆனால் இஸ்லாம் சொல்லுது இது ஹராம் என்று. ஹராம் ஹராம் தான். உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், நீங்க மகனா இருக்க வேண்டாம், மனைவியை பாலைவனத்தில் விட வேண்டாம், இந்த வருடத்தினுடைய ஹஜ்ஜிலே ஒரு உறுதி எடுங்கள், அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்ப தியாகத்தை முன்வைத்து இந்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய பாவங்களுக்கு தௌபா செய்கிறேன். அது 2017 மகனை அறுப்பதை விட வேணாம். அப்படியா? அப்படித்தானே நாங்கள் சொல்லுகிறோம். பாவம் உண்டா என்ன அப்பா? பாவம் உண்டா என்ன? ஆரம்பத்திலே சொல்லி வந்தேன், பாவம் என்பது எங்கிருந்து விடுபடணும் என்றால் வீட்டுக்குள் இருந்து பாவம் களையப்பட வேண்டும். வீட்டுக்குள் இருந்து தஹஜ்ஜத்திற்கு, சுபுஹிற்கு, முஹர்த்தலூராக பிள்ளைகள் எல்லாம் ஆளும், பெரியோர் தீர்ந்தாரு, ஆனா வீட்டுக்குள்ள பாவத்தை வச்சிருக்காரு. சரியா வருமா? சமூகம் சீர்திருந்துமா? எப்படி ஆகும்? 10 ஹராம் வீட்டுக்குள்ள நான் ஓப்பனாக சொல்லுவதாக இருந்தா, ஹாஜியும் தான், ஆலிமும் தான், பெரும்பெரும் தீனுடைய முகப்பத்துடையவர்களும் தான், இன்னும் யாரும் விளங்கல்ல. சினிமா ஹராம் இருக்கு, படம் படம் சினிமா ஹராம் இன்னு இன்னும் யாரும் விளங்கல்ல. உங்களுக்கு ஒன்றை நான் சுருக்கமாக சொல்லி வைக்கிறேன். டிஸ்பிளேல ஒரு நிர்வாண ஆபாசமான ஒரு பெண்ணை பார்க்கிறோம், இதுவும் டிவியில லைவாக ஒரு ஆபாசமான ஒரு பெண்ணை பார்க்கிறோம், இதுவும் சமமான ஹராம், சமமான ஹராம். நான் என்ன சொன்னேன், யாருடைய வீட்டில் சபையில் இத்தனை பேர் இருக்கிறீர்கள், இத்தனை பேர் எல்லா தியாகங்களையும் சஹாபாக்களுடைய நபிமார்களுடைய தியாகங்களை எல்லாம் படித்து வைத்திருக்கிறோம், ஆனா பாவத்தில் இருந்து விடுபடணும் என்று இன்னும் யாருக்கும் எண்ணம் வரல. சபையில் இத்தனை பேர் இருக்கிறீர்கள், யாருடைய வீட்டில் சினிமா இல்லை, டிவி இல்லை என்று கையை தூக்குங்கள் என்றால், இல்லா மாஷா அல்லா, ஒன்று ரெண்டு பேரை தவிர மற்ற எல்லாருடைய வீட்டிலும் டிவி இருக்கிறது, இருக்கிறா இல்லையா? இருக்கிறா இல்லையா? இது ஹராம் என்று விளங்கலையா? இது ஹராத்துக்கு வழிநடாத்தும் என்று தெரியலையா? துவா கபூலாகுமா? ஒரு சாவி வந்தாங்க, ஒரு சாவி வந்து முடிஞ்சு கொள்ளும் செல்லமாரி செல்லமாவட்ட கேட்டாங்க, யார சூழல்லா விபச்சாரம் செய்ய அனுமதித்தாங்க என்று கேட்டாங்க. இது அல்லாத ஏற்பாடு, அல்லாத ஏற்பாடு. கேட்டாங்க விபச்சாரம் செய்ய அனுமதித்தாங்க என்று. நபி அலைஹிஸ்ஸலாம் வேணாம் என்று பதில் சொல்லல. எப்படி சொன்னாங்க தெரியுமா? முதுவ தடாவி கேட்டாங்க, சகோதரரே, உங்கள உம்மா, உங்கள பெரியம்மா, உங்கள சாத்தி, உங்கள தாத்தா, உங்கள தங்கச்சோட யாராவது விபச்சாரம் செய்ய விரும்புவீங்களா? விபச்சாரம் செய்ய விரும்புவீங்களா? கேட்ட சாதி கேட்ட சொன்னாங்க, யார சொல்லா கண்டால் பால் எடுத்து வெட்டு வேண்டாம். செல்லதால சொன்னாங்க, அப்படி என்றா நீங்க கேட்கிறீங்களே ஒரு பெண் விபச்சாரம் செய்ய, அவள் யாரையாவது உம்மாவாக, யாரையாவது சாட்சி பெரியம்மாவாக, யாரையாவது தாத்தா தங்கத்தாக
இருந்தா அவனுக்கும் உங்களுடைய ரோஷம் தானே வரும். விபச்சாரத்தினுடைய அடிப்படை சினிமா, திருச்சினுடைய அடிப்படை சினிமா, கொலையினுடைய அடிப்படை சினிமா, போதை வச்சுண்டு இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சாரம் நடக்கிறேன். போதையினுடைய அடிப்படை சினிமா, எல்லா பிள்ளைகளும் மட்டமில்ல, எல்லா பிள்ளைகளும் மதரசாவில் பிள்ளை எல்லாம் ஆறு, ஆனா பாப்பாக்கு வீட்டில் இருக்கிற டிவியை தூக்க இன்னும் ஈமம் வரல, இன்னும் வரல. மகரிவில் இருந்து இரவு 10 மணி வரைக்கும் சீரியல் நாளாம் யாரு பார்க்கா? வயலுக்கு வந்த பிள்ளை, வயலுக்கு வந்த வாலிபர், உம்மம்மா. ஒரு காலம் இருந்துச்சு, இதோட முடிப்போம். ஒரு காலம் இருந்துச்சு மகரித்தொழிலுக்கு பின்னாலே வீதிகளில் நடந்து போன ஒவ்வொரு வீட்டிலையும் சூரத்தில் வாக்கையாவுடைய சத்தம், சூரத்து முள் தபாரக்க நரியுடைய சத்தம், யாசினுடைய சத்தம், வேற மௌலுடைய சத்தம், வேற சலவாத்துடைய சத்தம் கேட்டுச்சா இல்லையா? கேட்டுச்சு. பார்த்தோமா இல்லையா? பார்த்தோம். ஒரு காலத்தில் வாலிபர்கள் எல்லாம் பள்ளியோடு இருந்தாங்க, பள்ளியோடு பள்ளியோட ஃபங்க்ஷன், வாலிபர்கள் எல்லாம் பக்குவமாக வேணுதலாக சபையில இருந்து பெரியோர் வாழ்க்கையில திருப்பூர் முறை உண்டாக்கினாங்க. இன்னைக்கு எந்த வீடுகள்ல சூரத்து வாக்கையா, சூரத்து முள், சூரத்து ஜாஸ்தி வந்தனோ அந்த வீடுகளில் எல்லாம் என்ன கோரிக்க வேணாம், என்ன கோரிக்க வேணாம், மின்மர்ல நின்று சொல்றேன் என்று தப்பா நினைக்கோ வேணாம். இப்ராஹிம் இஸ்மாயில் அப்துல்லாவுடைய வீட்டில் எல்லாம் இந்தியாவில் இருக்கிற ஒரு கோயில் வந்து மணி அடித்து ஓம் நமசிவாயா சொல்லி லிங்கத்தை வளம் வந்து ஒவ்வொரு நாளும் வீட்டுக்குள்ள பூஜை நடத்தலையா, பூஜை நடத்தலையா? உங்களோட மனைவி ஒவ்வொரு நாளும் வீட்டுக்குள்ள அணுகிறத விரும்புவீங்களா? இல்ல. ஆனா சினிமா எங்கெல்லாம் வீட்டுக்குள்ள வருதோ ஒவ்வொரு நாளும் பெண்கள் அழுகிறார்கள். முசீபத் பிள்ளை, பிள்ளை வாலிபன் சினிமாவுக்கும் பாடலுக்கும் மியூசிக்குக்கும் அடிபணிந்த ஒரு சமூகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நேரம் போதாது. எனவே அன்பு நிறைந்த அல்லாஹ் நல்லடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய ஹஜ்ஜுடைய தியாகத்தை வைத்து ஒரு திருப்பு முறையை கொண்டு வாருங்கள். வீட்டுக்குள் தீனை அறிமுகம் செய்யுங்கள், பாலத்தை வீட்டுக்குள்ள இருந்து வெளியாக்குங்கள். யாரெல்லாம் வட்டியில தொடர்போ வட்டியில இருந்து ஓரமாக பாருங்க. ஏனென்றால் பிள்ளைகள் வட்டி சாப்பிட்டால் பிள்ளையுடைய எந்த ஒரு செயலிலும் தீனுடைய செயல் இருக்காது. எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய குடும்ப வரலாறை வைத்து உங்களே மனைவி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தீனை கபூல் செய்வானா, அல்லாஹ் பொருந்திக் கொள்வானா, நம் அனைவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து நம் அனைவரை கபூல் செய்வானா. மேலான ஹஜ்ஜுடைய 10 நாட்களையும் சிறப்பாக கழிப்பதற்கு அல்லாஹ் தௌபீக் செய்வானா, நம் அனைவரை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானா. அல்லாஹ் எங்களுடைய பாவத்தை மன்னிப்பாயா, எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக, எங்களுடைய அனைத்து விதமான ஹாஜாத்துகளையும் நீ நிறைவேற்றுவாயாக, உலமாக்களை பாதுகாப்பாயாக, மூத்தவர்களை கண்ணியப்படுத்துவாயாக, மதரசாக்களை மசிதிகளை பாதுகாப்பாயாக, இந்த நாட்டிலே தீனுடைய மறுமலர்ச்சியை உண்டாக்குவாயாக, துவாக்களை கபுல் செய்து கொள்வாயாக. வாஹ்ர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்
ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.
كم فيك سرورا وسلاما وطمئنا.